ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 44 பாடல் முதல் 48 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
போற்று என்பார் அமரர் புனித நடி, போற்று என்பார் அசுரர் புனித நடி, போற்று என்பார் மனிதர் புனித நடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே. அந்த வரிசையில் திருமூலரும் இடம்பெறுகிறார். சிவபெருமான் திருவடியை அமரரும் போற்றுகிறார்கள், அசுரரும் போற்றுகிறார்கள், மனிதர்களும் போற்றுகிறார்கள், நானும் போற்றினேன். போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேன். இப்ப ஞானியா வரணும்னா அவங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வராது, எடுத்த எடுப்புல ஞானியா வர முடியுமா? பண்ணிருக்கணும், பல நாள் சிந்திச்சிருக்கணும். இதெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற சப்ஜெக்ட் இல்லை. இது திருமந்திரமே பல வருஷம் படிக்கணும். இறைவன் பதி வழிகாட்டும் பகலவன், எல்லாமே இறைவன் விதித்த விதிதான். பலருக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் அதை அனுபவிக்க மாட்டாங்க. விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பெறானும் பதி வழிகாட்டும் பகலவனாமே. இறைவன் விதித்த வழியில் நடப்பதை தவிர நமக்கு எதுவும் விரோதம் இல்லை. அதனால் பகலவனா சூரியன். ஒரு சூரியன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல நாம் நாள்தோறும் இறைவனை துதித்தால் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சமாகும். அதான் விதிவெளி இன்பம்னு. எல்லாமே அவருடைய கட்டுப்பாடு தான் இயங்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நம்மால் இயங்க முடியாது. ஒரு மாடுன்னா அதுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு இடத்துல போட்டு குச்சியை வச்சு ஊனி கட்டி வைக்கணுமா இல்லையா? இல்லாட்டின்னா ஆகும். பின்னாடி பாட்டு வருது, திருமந்திர பாட்டு வருது. அதை மாட்டு என்ன பண்ணோம், கட்டுத்தறி அவுத்துக்கிட்டு அது மாட்டு வெளியில் மேய போயிடும். அப்போ கட்டுத்தறி இல்லாமல் போயிடும். அப்போ இறைவன் என்ன செய்கிறான், நமக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கான். என்ன கட்டுப்பாடுனா விதி வழி நடத்தல். ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கான், இந்த உடம்பு தான், இந்த வாழ்க்கை தான் அப்படிங்கிறத வகுத்தான். வகுத்தான் வகுத்தா வகை உள்ளதான். நாம் என்ன செய்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிறோம். திருமுறைகளை பாடி இறை வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம புனிதப்படுத்திக்கிறோம். அதான் எதிலையாவது நம்ம வந்து இருக்கணும், எதிலையாவது நம்ம வந்து மனதை வந்து நல்ல மாதிரி திருமந்திர வகுப்பு, திருமுறை வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, இறை வழிபாடு, தல யாத்திரையில் போய் நம்மளாக போய் இன்வால்வ் பண்ணிக்கணும். இந்த மனதை சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தோம்னு வச்சிங்களேன் கஷ்டம். இப்போ எதையுமே நினைக்காம சும்மா இருக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பாருங்க, இருக்கிற தீய எண்ணங்கள்லாம் அப்போ தான் வரும். இப்போ என்ன பண்ணார்னா, ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு நோயாளி போகிறார், சித்த மருத்துவர்கிட்ட. அவர் ஒரு மருந்தை கொடுத்தார். அந்த வைத்தியர் வந்து அவருக்கு மருந்தை கொடுத்தார், மருந்தை வாங்கிக்கிட்டார். பேசாமல் மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம். நாக்கில் சனி, ஏன் இதுக்காக பத்தியம் உண்டான்னு கேட்டார். பத்தியம் உண்டுன்னார். அவரும் சும்மா சொல் அவரும் சொல்லாமல் இருந்துருக்கலாம். பத்தியம் பெருசாக ஒன்றும் கிடையாது, இந்த மருந்தை சாப்பிடும்போது குறைங்க நினைக்காத. சரிட்டு மறுநாள் காலையில் மருந்தை எடுத்தார். எடுக்கும் பொழுது அந்த வைத்தியர் சொன்னது ஞாபகம் வந்துடுது. குரங்க நினைக்காதேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்து என்ன அர்த்தம், குரங்கு ஞாபகம் தான் வருது. அவரு அந்த ஆயுசு முழுக்க அந்த மருந்தை சாப்பிட முடியல. இப்போ அதே மாதிரி நாம் அமைதியாக தீய எண்ணங்களே இல்லாமல் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சி உட்காந்து பாருங்கள், தீய எண்ணங்கள் தான் வரும். உட்காந்து பார்த்தோம் அப்போ தான் வீட்டில் உள்ள பிரச்சனை எண்ணங்கள் எல்லாம் குடிக்கணும். அதில் சும்மா இருக்கிறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்மளை நாம்ளே ஆற்றுப்படுத்துவது போல் நம்முடைய வாழ்க்கையை புனிதமாக்கிடும் இல்லைங்களா? சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வர. ஞானியர்கள் சும்மா இருந்தது அது வேற, ஞானியர்கள் சும்மா இருத்தலே சுகம்னார் இல்லையா, அந்த சும்மாங்கிறது வேற. அது பணம் உரை வாக்கு எல்லாம் நீங்கிய நிலை, அது சும்மா இருக்க சொல்லறங்கிறது வேற. நம்ம அந்த நிலைக்கு போகணும்னா இந்த மாதிரி ஆரம்ப நிலை படிக்கட்டுக்கு வேணும். இப்போ இறைவனை மனதுக்குள்ளே புக வைக்கணும். இறைக்கினே இருக்கிறார். எல்லாம் அந்த முதல் ரெண்டு வரியை பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக கிரியாக வரும். ஒரு திருமந்திர பாடலை எப்படி அணுகுவதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அப்படி தான் அணுகணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெயர்கள், இறைவனை வணங்குகின்ற முறைகள் முதல்ல இருக்கும். நான்காவது வரி தான் ஞானம். பயன் வந்து நான்காவது படியில் இருக்கும். பாருங்க, அந்திவண்ணா பாருங்க, சரியே வருதா? அரணே, சிவனே என்று சரியை, சிந்தை செய் கிரியை, மனதோட தொடர்பு. சிந்தை செய் வண்ணம் திருந்த அடியார் தொழ. அப்ப அடியார் தொழுகின்றார். அப்ப மனமும் புறமும் சேருகின்றது இரண்டாவது வரி. முதல் வரி புறநிலை, இரண்டாவது வரி புறம் பிளஸ் அகம், மூணாவது வரி யோகம். பாருங்க, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று யோகத்துக்கு போயிட்டோம்னா நான்காவது வரி குந்தின புத்தி, குந்தி வண்ணன் என் மனம் புகுந்தானே, பயன் வந்துருச்சா? இப்ப நான்காவது வரி ஞானம். அப்ப இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் மனதில் புகுந்து எழுந்தருளி ஞான உபசை கொடுத்து ஒரு யோக நிலையை கொடுத்திருக்கிறான். இதுல வண்ணங்களை பத்தி பேசுறார். முந்தி வண்ணா அப்படின்னு ஒரு வரி. முந்தி வண்ணா வெண்மை சொல்ற. வெண்மைங்கிறது வந்து ஒரு கலர் இல்லை. இப்போ ஏழு நேரத்தில் விப்ஜிஆர்ல இப்போ ஒயிட்டு வராது, வெள்ள வராது. ஆனால் ஸ்படிகம் அது கலர்லெஸ் இல்லையா? நம்ம உயிர் எந்த நேரத்தில் இருக்கு தெரியுமா? தூய்மையாக இருக்கு. அது தூய்மைங்கிறது நிறமா. ஸ்படிகம் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் உங்களுக்கு உயிர் இருக்கு. ஆனால் ஸ்படிகலிக்கத்தை பூஜை பண்ணணும். அதாவது சிதறிய முத்துக்கள் மாதிரி சில சில செய்திகள் வந்து விழும். அது இறைவன் என்ன சொல்கிறானோ அவ்வளோதான். இப்போ நானும் யோசனை பண்ணுறது கிடையாது. உங்கள்கிட்ட பேசும்போது என்ன எனக்கு சொல்ல வைக்கிறாரோ தோணுதோ அது. இப்போ இறைவனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்தி வண்ணன் சொல்கிறோம். அந்தி நிறத்தன் பொன்னார் மேனியணிங்கிறோம். இல்லைன்னு சொல்கிறோம், பல கல நிறம் சொல்கிறோம் சிவபெருமானுக்கு. சில பேர் பார்த்தா நீல நேரத்தில் ஒரு கலரை போட்டு வச்சிடுறாங்க, அது தப்பு. திரு நீலகண்டம்னா அவர் இந்த ஆலகால விஷத்து அறுத்தினார். அது உடம்புக்குள்ளே பரவவே இல்லை, கண்டம் மட்டும்தான் கருப்பு. கொஞ்சோண்டு இருக்கும். அதுதான் ஆண்களுக்கு இந்த கண்டம் வந்து பெருசாக இருக்கும். பெண்களுக்கு இருக்காது பாருங்க, பெண்களுக்கு இந்த கண்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்காது, உள் பக்கமாக இருக்கும். ஆண்களுக்கு பெருசாக இருக்கும். இது அங்கேருந்தே வருது, பழைய காலத்துலேருந்தே வருது. இது அப்படியே புராண செய்தி மாறி வச்சிங்களேன், அது பராசக்தி. இதை வந்து அப்படியே இது காரணம்லாம் பின்னாடி வரும், திருமந்திரத்தில் வரும். இதுக்கு என்ன, இது இந்த காரணம் கிடையாது, இது புராண செய்தி. இறைவன் ஞானஸ்வரூபி அப்படி வச்சிங்களேன், ஞானத்துக்கு என்ன கலரு? ஞானத்துக்கு என்ன கலரு? திருநீர் என்ன கலரோ அதான் ஞானம். திருநீர் என்ன கலரு? வெள்ளையா? வெள்ளை தானே. திருநீர் போல உள்ளமும் ஞானம். பெரிய புராணம். உள்ளேயும் வெண்மை, திருநீரும் வெண்மை. அடியார்களுடைய உள்ளத்தை போல திருநீர், அல்ல திருநீர் போல அடியாருடைய உள்ளம். அப்ப ஞானஸ்வரூபம்னு அர்த்தம். ஞானஸ்வரூபத்துக்கு வெண்மைன்னு சொல்லணும், அது தூய்மைன்னு அர்த்தம். அழுக்கு இல்லாத இடத்துக்கு பேரு தூய்மை, அழுக்கு இல்லாத இடத்துக்கு பேரு வெண்மைன்னு பேரு. அது வெள்ளைங்கிறது ஒரு கலர் இல்லை, ஞாபகம். இப்போ தூய்மையாக இருந்தால் அதுக்கு பேர் வெண். இப்போ ஞானஸ்வரூபம். அதனால தான் அந்த முந்தி வண்ணா அப்படின்னு போட்டிருக்க. முதல்வா பரணே, பரன்னா மேலானவன் அர்த்தம், அடியாரம். மணலுள் இருந்தவர் மாதவர் ஒப்பார். இது ஒரு செய்தியை ஒன்று கேட்போம். பாடத்திலேருந்து திருமந்தத்திலேருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும் அப்படியே சொல்லிட்டு. வாழ்க்கையில இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா? ஒரு கேள்வி. அது ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கணும். துறவரத்தில் இருந்தவங்க தான் பெரிய ஞானிகள் ஆயிட்டாங்க. சில பேர் எல்லாம் இல்லை சார், வினைய தீக்கிற இடமே இல்லறம் தான், வினைய தீர்த்தாதான் ஞானியாக முடியும், ஆனால் இல்லறம் தான் சிறந்தது. இவங்க ஒரு பத்து பேர், இந்த பக்கம் ஒரு பத்து பேர். நெட்டு ரிசல்ட் என்னன்னு கேட்டா, வாழ்க்கையிலே எல்லாருக்குமே முற்பகுதி இல்லறம், பிற்பகுதி துறவரம். அவ்வளவுதான், துறவுங்கிறது மனதால் துறக்கிறதே ஒழிய இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு துறவு மனப்பான்மையோடு வாழலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே முற்பகுதி இல்லறம், பிற்பகுதி துறவரம். 40 வயசுக்கு மேல காப்பியை தொடர்ந்தாச்சுன்னா காப்பி துறவி, அதான அர்த்தம். நகையெல்லாம் மகள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நகை துறவி, வீட்டை பையன் பேரில் எழுதி வச்சுட்டீங்கன்னா வீட்டு துறவி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, துறவு மனப்பான்மை பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நீங்களாம் துறக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாரும் ஒரு வகையில் துறவி தான். இப்போ இல்லை 40 வயசுக்கு மேலே மூட்டு வலி, அப்போ நடை துறவி, நடையை திறந்தாச்சு. அப்போ மௌனங்க மௌன சாமியாக வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இல்லறம் துறவரம் என்பது மனதில் இருக்கின்றதே ஒழிய வெளியில் இல்லை. இப்போ ஒரு பட்டியலே நீங்கள் எடுக்கலாம். 63 நாயன்மார்கள் இல்லறத்தை சார்ந்தவர்கள். ரெண்டு நாயன்மார் தான் துறவு நெறியில் இருந்தார்கள். ஒருத்தர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் விரண்மீண்ட நாயனார். விரண்மீண்ட நாயனார் சில பேர் மூர்த்தி நாயனார்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் துறவு நெறியில் இருந்தவர்கள், துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நல்லா கேட்டுக்கணும், கல்யாணம் ஆச்சா திருமணம் ஆச்சா குழந்தை அந்த அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இதில் இப்போ கண்ண பிறகு திருமணமே ஆகலை, அவர் வந்து துறவுல வள்ளி அவர், அந்த மாதிரி திருமணமா குடும்பமாங்கிற கொசுகள் இல்லை. இல்லற நெறியா துறவு நெறியா, அவ்வளவுதான் கேள்வி. இல்லறத்தில் இருந்தவர்கள் 61 பேர், துறவு நெறியில் வாழ்ந்தவர்கள் 2 பேர். இப்போ எது சிறந்தது? அதான் இல்லறம் அல்லது நல்லறம். இப்போ மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பார் இல்லை யாருன்னு கேட்டா, இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவப்பணி செய்கிறவர்கள் மாதவத்தை செய்தவர்கள் ஆவார்கள். கஷ்டம்தான். ஒரு வேலையும் இல்லை கோயிலுக்கு போறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேலை இல்லை கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, பூஜை பண்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில், இவ்வளவு வினைகளுக்கு மத்தியில திருமந்திர வகுப்புக்கு வந்தா ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு இறைவன் நினைக்கிறோம் பாருங்க, அவர் மாதவத்தை ஒப்பார். ஆல இல்லறத்தில் இருந்து கொண்டு இறை வழிபாடு செய்பவர்களுக்கு மார்க் 100 மார்க் உங்களுக்கு எல்லாம் போட்டலாம். வா, ஒரு துறவுங்கிற வார்த்தையே இன்னும் மறந்தது. திருமந்திர வார்த்தை மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், சரியா தானே இருக்கு? கையில புத்தகம் இருக்கா? நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். நினைவு இடைவிடாத தியானம், சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கணும். பஸ்ல வரும்போது சொல்லுங்க, ட்ரெயின்ல வரும்போது சொல்லுங்க, டூ வீலர்ல பின்னாடி உட்காரும்போது சொல்லுங்க, சமைக்கும் போது சிவாய நம சொல்லுங்க, சாப்பிடும் போது சிவாய நம சொல்லுங்க, தூங்கும் போது சிவாய நம சொல்லுங்க, விழிக்கும் போது சிவாய நம சொல்லுங்க. ஒரு ரகசியம் தெரியுமா, இப்போ எல்லாரும் ஒரு கஷ்டம் வரும், கஷ்டப்படாத யாருமே இல்லை. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கஷ்டம் போயிடுச்சு அப்படி செய்யுங்க. ஒரே ஒரு பதிகத்தை தினத்தோறும் படிங்க. குஞ்சலும் குஞ்சல் இல்லாத பொழுது நெஞ்சகம் நயந்து நினைவின் நாள், வஞ்சகம் அடி வாழ்த்த வந்த கூட்டினை அஞ்ச உயர்த்தன அஞ்ச. இந்த ஞானசம்பந்தர் பதிகத்தை தினந்தோறும் படிச்சுன்னா எந்த வியாதியும் வராது, வந்த வியாதியும் ஓடி போயிடும், பிரச்சனையும் இருக்க எழுதி வச்சு. இப்போ நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அந்த 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 பதிகத்தை நான் நடத்தணும்னா எனக்கு 6 மணி நேரம் வேணும். ஒரு பதிகத்தை மட்டும் நடத்துறது, அந்த பதிகத்தை பாடி ஒரு கேன்சர் பேஷண்டே பொழைச்சிட்டாரு. ஞாபகம் வச்சுங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் அந்த பதிகத்தை பாடி பொழைச்சிட்டாங்க. வேற எதுவுமே செய்யல, தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். அவ்வளோ விஷயம் அது உள்ள ஆச்சரியமா இருக்குல்ல. அதான் நம்ம திருமுறை, நினைவுள் இருந்தவர் நேசத்தில் இருப்பதனால சிவாய நம்ம என்ன அப்படியே நம்ம அப்படியே சிந்திச்சுக்கிட்டே போகணும். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின்இன்பம் தானே. இறைவனை நினைக்காதவர்கள் அவங்க குடிச்சு உட்கார வச்சோம்னு வச்சிங்களேன், கூட்டுல பருந்த குடிச்சு உட்கார வச்சோம்னா அது என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் ஓடி போயிடும். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம் தானே. பருந்து எங்கேயாவது கூட்டுக்குள்ள இருந்து பாத்துறீங்களா, குருவி கூட்டுக்குள்ள இருக்குங்கிறீங்க இல்ல, சிலந்தி வலைக்குள்ள இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே வாங்க. பருந்து எங்கேயாவது இருக்குமா? அது பறந்துகிட்டேதான் இருக்கும், அங்க போலாம் அங்க போலாம் அங்க போலாம். அதை புரிஞ்சுட்டு வந்து உள்ள உட்கார வச்சாலும் திரும்ப என்ன ஆகும், வெளியில போதான் பார்க்கும். அது மாதிரி அவங்களுக்கு சுத்திட்டே இருந்த அலைச்சல் பிடிப்பு மனம். உலகியலில் இருப்பவர்கள் இறை நினைப்பு இல்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை. ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லாருமே திருமுறைகள் சித்தாந்த வகுப்பு இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு இருக்கிறவங்க தான், அதை சொன்னது வந்து எளிமையே சொன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பாடல் இருக்கக்கூடிய மைய கருத்தை மட்டும்தான் சொல்றேனே ஒழிய நான் இன்னும் உள்ள நுழையில. அடியார் பரவும் அமரர் பிராணை, இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் எளிமையா புரியுதா இல்லையா? இதுக்கெல்லாம் போய் அடியார் அடியாது கணக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு பெரியவரோட பேசிக்கிட்டு அது டயத்தை நான் ரொம்ப விவரிக்க விரும்பல, ரொம்ப சுருக்கமா. அடியார் பரவும் அமரர் பிரான் யாரு? அடியாருனா இறைவனுடைய திருவடியை மனத்தில் பதித்தவர்கள், அவர்கள்லாம் அடியார். சிவபெருமான் திருவடியை இறை மனதில் பதித்தவர்கள் சிவனடியார்கள். திருமாலுடைய திருவடியை உள்ளத்தில் பதித்தவர்கள் திருமால் அடியார்கள். முருகபெருமானுடைய திருவடியை மனத்தில் பதித்தவர்கள் முருகன் அடியார்கள். அப்ப அது திருவடிக்கு தான் பெருமை. அடியார் பரவும் அமரர் புராணை முடியால் வணங்கி, முடியால் வணங்கும் காலை வணங்காத தலை வெஸ்ட். இறைவனுடைய திருவடியை வணங்காத தலை இருந்தும் பயன் இல்லை. அதான் கோவில் பொறியியல் குணமிலவே குணத்தான் காலை வணங்கா தலை இருக்கும். முடியால் வணங்கி அப்ப விழுந்து கும்பிடணும். இறைவன் திருவடி எங்க விழுந்து கும்பிடுறது? இறைவன் திருவடியில எப்படி இவங்க வணங்குவீங்க? இப்ப வீட்டுக்குள்ள சாமி அறை இருக்கு, அதுல சாமியினுடைய திருவுருவ படங்கள் இருக்கு இல்லையா? பூஜை அறையில ஒரு சாமியை வச்சிங்கன்னா அந்த ஒரு சாமிக்கு ஒரு படம். இப்ப முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா அங்க ஒரே ஒரு திருமுருகன் தான் இருக்கணும், நிறைய முருகன் இருக்கப்படாது. சில வீட்டில் என்ன பண்ணுவோம்னா வீட்டு அறைய ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முருகன் அங்க ஒரு முருகன் அங்க பிள்ளையார் இங்க பிள்ளையார் கொடுத்தது வாங்கினது கிஃப்ட் அது இது எல்லாம் போட்டோம். பூஜையில திருவுருவங்களை வச்சு வழிபாடு தப்பு கிடையாது, ஆனால் ஒரு ஒரு திருவுருவம் தான் ஒரு ஒரு சாமிக்கு இருக்கும். ரெண்டு மூணு வச்சுக்கிட்டாரு, அது குறிப்பா ரெண்டு வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி பூஜை செய்கின்ற பொழுது சில பேர் ரெண்டு சிவலிங்கம் பூஜை பண்ணுவாங்க. சார் ஒன்று நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் சார், இன்னொன்று தீட்சை வாங்கும்போது கொடுத்துட்டாங்க சார். இரண்டு சிவலிங்கங்களை பூஜை செய்வது ஆகமத்தில் இல்லை, ஒரு சிவலிங்கம் தான் பூஜை பண்ணணும், அதுதான் ஆன்மம். சில முறைகள் நிறைய இருக்கு, இந்த மாதிரி வரும்போது சொல்லிடுறேன், கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம். இப்போ ஒரு பூஜை அறையில் இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது? என்ன சொல்லியிருக்கு? அடியார் பரவும் அமரபுரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே ஆகும். விடியா விளக்கு அணையார் விளக்கு, உடம்பு உள்ள விளக்கு மாறி ஜோதியா இருந்து வழிகாட்டுகின்றான் இறைவன். கரெக்ட், ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. இந்த பாடல்ல இறைவனை திருவடியை வணங்க சொல்றாரு. இப்ப இறைவன் திருவடி எப்படி வணங்குறது வீட்டுக்குள்ள? இப்போ வழிபாட்டில் மாற்றம், நீங்கள் வழிபாடு செய்வதில் இருந்து கொஞ்சம் மேல்நிலைக்கு வர போறீங்க. இப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு விதமாக நான் வழிபாடு செய்வதை சொல்லுகின்றேன், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்ப இன்னைக்கு இதை சொல்றேன். சில பேர் நடராஜர் வணங்குவாங்க, சில பேர் சிவபெருமான வணங்குவாங்க, சில பேர் அம்பாலை வழிபடுவாங்க, சில பேர் முருகனை வழிபடுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா உருவங்களும் ஒன்றையே குறிக்கும், ஞாபகம் வச்சுக்கீங்க. அந்த ஒரு நடராஜ பெருமானுடைய திருவுருவம், அப்ப நீங்க என்ன செய்யணும், படங்கள் அங்க இருக்கு அந்த இடத்திலே பூஜை அறையிலே நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை மனதால் நினைத்து அங்கே இறைவனுடைய திருவடி இருப்பதாக மனதால் பாவித்து அந்த திருவடியை விழுந்து வணங்க வேண்டும். தினந்தோறும் செய்யும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணும்ல, திருமந்திரம் படிக்கும்போது கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணுமா இல்லையா? இப்போ நாளையிலேருந்து என்ன பண்ணுவீங்க? பூ போடுவீங்க, நிரப்புறம் காட்டுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுறீங்களா, நின்றுக்கிட்டே பூஜை பண்ணுறீங்களாங்கிறது கொஸ்டின் கிடையாது. அவங்களுடைய பக்குவத்துக்கே பூஜை பண்ணுறீங்க. ஆனால் அந்த அறையில் இறைவனுடைய திருவுருவத்தை மனதில் நினைத்து பாவித்து அங்கே இறைவன் திருவடி இருப்பதாக பாவித்து அந்த திருவடியில் தலை வைத்து வணங்குங்கள். கொஞ்சம் சரிகையிலிருந்து கிரியைக்கு வந்துட்டீங்கன்னா இருக்கும். இதுதான் திருமந்திரம் படிக்கணும். நாளிலிருந்து அப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறாங்க. இதோடு நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.